ஓம் நம சிவாய. சைவம்ராட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தாயுமான சுவாமிகள் அருளிய சின்மயானந்த குரு சொற்பொழிவு. வழங்கியிருப்பவர் பூஜ்யஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர். ஓம் நம சிவாய.
எட்டாவது பாடல். கூடுதலுடன் பிரிதலற்று நிர்த்வந்தமாய் புவிதலுடன் விரிதலற்று குணமற்று வரவினொடு போக்கற்று நிலையான குறியற்று மலமுமற்று நாடுதலு மற்றுமேல் கீழ் நடுப்பக்கமென நண்ணுதலு மற்று விந்து நாதமற்றை வகை பூதபேதமும் மற்று ஞாதுரு விஞ்ஞானமற்று பாடுதலு மற்றுமேல் ஒன்றற்று இரண்டற்று வாக்கற்று மனமுமற்று மண்ணு பரிபூரண சுகவாரி தன்னிலே வாய்மடுத்துண்டு அவசமாய் தேடுதலுமற்ற இடம் நிலையென்ற மௌனியே சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. தாயுமானவர், ஆன்மீக வாழ்க்கையில் சாதகன் ஒருவன் அடைய வேண்டிய நிலையை குறிப்பிட்டு இந்த எட்டாவது பாடலிலே பாடியிருக்கிறார். அடைய விரும்புபவன், அடைய விரும்புபவன் அடையப்படும் பொருள், அதற்கான முயற்சி, இவை அனைத்தும் முற்றிலும் நீங்கியதை, நீங்கிய நிலையை அடைவதே நாம் அடைய வேண்டிய குறிக்கோள். வாழ்நாள் முழுவதும் சாதனம் செய்து கொண்டே இருப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. மகான்களும் சாதனங்களையே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக, அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எதுவும் அவசியமில்லை என்றாலும் சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் சாதனைகளை எல்லாம் மேற்கொள்ளுகிறார்கள். ஆகவே தாயுமானவர் இருமைகளற்ற நிலையை அடைய வேண்டும். சொல்லப்போனால் இருமைகளற்ற நிலையை நாம் அறிந்து கொள்வது என்றுதான் ஆதிசங்கரர் அடிக்கடி குறிப்பிடுகிறார். மற்றவர்கள் மோட்சத்தை பற்றி சொல்லுவதற்கும் ஆதிசங்கரர் மோட்சத்தை பற்றி விளக்குவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. பெரும்பாலான வழிமுறைகள், சாஸ்திரங்கள் மோக்ஷம் என்பது அடையப்படுகின்ற ஒன்றாகவே சொல்லுகிறார்கள். சொல்லப்போனால் மோக்ஷம் கர்ம சாத்தியம். ஆகவே எல்லோரும், விசிஷ்டாத்வைதிகளாக இருந்தாலும் சரி, சைவ சித்தாந்திகளாக இருந்தாலும் சரி, எல்லோருமே இறைவனை அறிந்து அவனிடம் பக்தி பண்ணினால் மோட்சத்தை அடைவோம் என்றுதான் எல்லோரும் சொல்லுகிறார். ஆதிசங்கரர் மட்டும் சற்று மாறி பேசுகிறார். அது மட்டுமல்ல, அவர் அதற்கு நிறைய பிரமாணங்களை எல்லாம் காட்டுகிறார், யுக்தியை எல்லாம் கூறுகிறார், அனுபவத்தையும் கூறுகிறார். ஸ்ருதி யுக்தி அனுபவங்களை எல்லாம் சொல்லி இந்த விஷயத்தை விளக்குகிறார். மோக்ஷம் என்பது அடையப்படுவது அல்ல, மோக்ஷம் என்பது அறிந்து கொள்ளப்படுவது என்றே அவர் நிரூபிக்கிறார். மோக்ஷத்தை அடைய முடியாது, ஏனென்றால் நாம் எப்பொழுதும் மோக்ஷஸ்வரூபிகளாகத்தான் இருக்கிறோம் என்று அவர் ஸ்ருதி யுக்தி அனுபவ பிரமாணங்களின் மூலம் நிரூபிக்கிறார். அந்த கருத்தை ஒட்டியே கூறுவது போலத்தான் இவைகளெல்லாம் இருக்கிறது. என்றாலும் இதை இரண்டு வகையாக பொருள் சொன்னோம். அதாவது யோகத்திலே இருந்து, அதாவது சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துப்படி பார்த்தால் ஞானத்துக்கு பிறகு, ஞானத்தில் நான்கு அம்சங்கள், சைவ சித்தாந்தப்படி ஞானத்திற்கு பிறகு அல்ல, ஞானத்தில் நான்கு அம்சங்கள், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல் என்று நான்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வேதாந்திகள் அத்வைதத்தை பற்றிய கருத்தை உடைய விளக்கி சொல்லுகிறவர்கள் ஸ்ரவணம், மனநம், நிதித்தியாசனம் என்று நிறைவு செய்து விடுகிறார்கள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதலோடு முடிந்து விடுகிறது. நெட்டை கூடல் என்பது சமாதியில் இருப்பதாகும். சமாதியில் இருக்கும் பொழுது முற்றிலும் முற்றிலும் அனைத்தும் தன் வசத்துக்கு வந்துவிடும். பிறகு அந்த மெய்ப்பொருளை, நிர்த்வந்தமாய் இருக்கின்ற மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து அதிலே திளைத்திருப்பான். இதுதான் சமாதி. அதனால் இந்த நிர்த்வந்தமாய்ங்கிறத கடைசியில் போடணும். நிர்த்வந்தமாய்ங்கிறத எங்கே போடணும்னு கேட்டால், மனமும் அற்றுங்கிறதுக்கு அப்புறம் நிர்த்வந்தமாய்ன்னு போட்டால் தான் இந்த பதவுரை சரியா வரும். எல்லாவற்றும் அற்று அற்றுன்னு வந்திருக்கு இல்லையா, கடைசியில நிர்த்வந்தமாய் மண்ணு பரிபூரண சுகவாரி தண்ணிலே வாய்மடுத்து உண்டு அவசமாய். அவசமாய்ங்கிறத முன்னாடியே போட்டுக்கலாம், அவசமாய் அனைத்தும் தன்வயமாய்னு அர்த்தம். அனைத்தும் தன்வயமாய் தேடுதலும் அற்ற நில இடம் நிலை என்ற மௌனியே. எல்லாம் தேடுறதையும் நிறுத்தியாச்சு. தேடுபவனே தேடப்படும் பொருள் என்கின்ற பொழுது தேடுவது எங்கே நடக்க போகிறது? எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ அதுதான் டெஸ்டினேஷனாக என்ன பண்ணுறது, எங்கே கிளம்புறோமோ அதுதான்ப்பா டெஸ்டினேஷன் சொன்னால் என்னதுக்கு கிளம்பணும்? அந்த டெஸ்டினேஷனை தெரிஞ்சுக்க வேண்டிதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையினால தேடுதலும் அற்ற நிலை அற்ற இடம் நிலை, நிலைனா நம்முடைய குறிக்கோள்னு அர்த்தம். இந்த இடத்துல நிலைனா நம்முடைய குறிக்கோள், குறிக்கோள் அற்ற நிலையே நமது குறிக்கோள் என்ற மௌனியே என்ற மௌனோபதேசம் செய்த குருநாதா. இந்த மௌனிங்கிறது தட்சிணாமூர்த்திக்கும் பொருந்தும், தன்னுடைய குருவுக்கும் பொருந்தும். அல்ல மௌனியே சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. இப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் புரிகிறது, மனிதன் முழுமையான நிம்மதியை பெற வேண்டுமானால் இருமைகளை அவன் ஒரு பொருட்டாகவே கருதக்கூடாது. இருமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானே ஆனால் அவன் இருமைகளுள் சிக்குண்டு போவான். அவ்வளவுதான். நாம் வந்து இன்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா துன்பத்தை அனுபவிச்சுத்தான். இதை வள்ளுவர் நல்லாவே சொல்கிறார். அற்றேம் என்று அல்லல் படுவோம்னர் ஒரு குறளே சொல்லுகிறது. அதாவது இன்பத்தை போற்றி மதிக்காதவர் துன்பம் வரும் காலத்தில் வருந்துவதில்லைனர். இன்பத்தை போற்றி மதிக்காதவர் துன்பம் வரும் காலத்தில் வருந்துவதில்லை. இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இல்லை நிறைய குறள் இருக்கு. இடுக்கண் அழியாமைனே ஒரு அதிகார். நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா, நிறைய படமெல்லாம் சாமி படமெல்லாம் வீட்டில் மாட்டுறீங்க. நான் ஒன்று பண்ணியிருக்கேன் ரூமில், அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடுக்கண் அழியாமைங்கிற அதிகாரத்தை நல்ல பொழிப்புறை, இந்த தெளி பொழிப்புறை இருக்கிற அதோடு எழுதி எல்லா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டி வச்சுங்க. சாமி படத்தை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தது. நீங்கள் அதை எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது அந்த குறள் பத்தையும் படித்து பாருங்க, அது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அது எங்கேயாவது முக்கியமான இடத்துல வச்சுருக்கணும். எப்போ பார்த்தாலும் அடிக்கடி பார்க்குற இடமா இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல அதை ஒட்டி வச்சுங்க. அடிக்கடி அந்த குரல் அப்படி படிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கஷ்டம் வருதான்னு பாருங்க. வராது. நம்ம சுவாமி படமெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்காக வேண்டான்னு சொல்லலை. வேணும்னா அந்த இடுக்க நழியாமையிலே மேலே ஒரு விநாயகர் வேணாலும் ஒட்டிங்க, வேண்டாங்கல்ல. ஆனால் அந்த இடுக்க நழியாமை அதிகாரம் இதெல்லாம் ஃப்ரேம் போட்டு மாட்டணும். இந்த மாதிரி குரலை எல்லாம் நல்லா கொட்டை எழுத்துல எழுதி அங்கங்கே எல்லா ரூம்லையும் மாட்டி வச்சுக்கணும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், இந்த மாதிரி குரல்லாம் அற்புதமான குரல்கள்லாம் இருக்குது. அற்றேமென்று அல்லல் படுவோம் என்றார் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த குரல் ரொம்ப அழகான குரல் அது. இன்பம் வரும் காலத்தில் இன்பத்தை போற்றி மதிக்காதவர்கள் துன்பங்க வரும் காலத்தில் துன்பப்படுவதில்லை. நம்ம இன்பத்தை மதித்தோம்னா துன்பப்பட்டு ஆகணும், துன்பத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் வாழ்க்கையில் இருமைகளை இருமைகளிலிருந்து விடுபட வேண்டும். கீதையிலே பகவான் சொல்லுகிறார், எவன் இருமைகளுக்கு வசப்படாமல் இருக்கிறானோ அவனே முக்தி பெறுவதற்கு தகுதியுடையவன். எம்ஹின வியதயந்தேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பதே. 2:15 பாருங்க. எவன் ஒருவன் இந்த இருமைகளால் அசைக்கப்படாதவனாக இருக்கிறானோ அவன் முக்திக்கு தகுதியுடையவன் ஆகிறான். அந்த கருத்தை எல்லாம் நாம் நினைக்கலாம். இந்த 8வது பாடல் இந்த கருத்தை இவ்வாறு கூறுகிறது. இருமைகளற்ற நிலையே நமது குறிக்கோள். இரண்டு விஷயம், இருமைகளற்ற நிலையை சமாதியில் அடையலாம் அல்லது இருமைகளை மெய் உணர்வால் பொய்யென்று நிச்சயித்து மதிக்காமல் இருக்கலாம். தூங்காமல் தூங்குவது. தூங்காமல்னா என்ன அர்த்தம்னா, தூங்காமல்னா விழித்து கொண்டு. ரெண்டு, தூங்காமல் தூங்குவதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறேன். தூங்காமல் தூங்குவதுன்னா என்ன அர்த்தம், மற்றவங்கள மாதிரி தூங்காம கண்ணை மூடி சமாதியில் இருந்து தூங்காமல், தூங்காமல்னா ஆழ்ந்து உறங்கு, படுத்து உறங்காமல் உட்கார்ந்து கொண்டு, உட்கார்ந்து கொண்டு தூங்குறதுன்னு அர்த்தம் இல்லை. தூங்காமல்னு சொன்னால் விழிப்புணர்வோடு, தூங்குவதுன்னா மனதை பரம்பொருளில் லயப்படுத்துவது தூங்குவது. தூங்கிறதுன்னு சொன்னால் தியானம்னு அர்த்தம், சமாதியில் இருப்பதுன்னு அர்த்தம் பண்ணலாம். தூங்காமல்னா என்ன அர்த்தம், தூங்காமல்னா வழக்கமாக தூங்குற மாதிரி தூங்காமல் ஒரு இடத்துல அமர்ந்து ஆனால் கண்களை எல்லாம் மூடி பரம்பொருளில் மனதை ஒருமுகப்படுத்துவது தூங்குவது, தூங்காமல் தூங்குவது. இது யோகார்த்தம். இனி ஞானார்த்தம். ஞானத்தில் அர்த்தம்னா தூங்காமல் இஸ் ஈக்குவல் டு உலக காரியங்களை எல்லோரைப் போலவும் செய்து கொண்டு. தூங்காமல் மற்றவர்களைப் போலவே காரியமெல்லாம் நல்லா செய்கிறது. சமைக்க வேண்டிய நேரத்துக்கு சமைக்கணும், துணி துவைக்க வேண்டிய நேரத்துக்கு துணி துவைக்கணும், கடைக்கு போகிற நேரத்துக்கு கடைக்கு போகணும், கத்திரிக்காய் வாங்குற போது கத்திரிக்காய் வாங்கணும், வெண்டைக்காய் வாங்குற போது ஒடிச்சு பார்த்து வாங்கணும், அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஒழுங்காக பண்ணணும். அதுதான் தூங்காமல்னு அர்த்தம். தூங்கின்னா என்ன அர்த்தம்னா, இன்ப துன்பங்கள் நம்மை தாக்காத வண்ணம் அறிவுங்கிற கவச்சத்தோடு இருப்பது தூங்குவது. சொல்லப்போனால் தூங்காமல் என்றால் உலக காரியங்களை செய்து கொண்டு, தூங்கி என்றால் உலக நிகழ்ச்சிகளை மதிக்காமல், உலக நிகழ்ச்சிகளுக்கு அளவுக்கு மீறிய மதிப்பு கொடுக்காமல், அதுதான் தூங்காமல் தூங்கிறது. தூங்காமன்னா என்ன, நல்லா முடிச்சிட்ருக்கோம், எல்லாரும் மாதிரி உற்சாகமாக வேலை பார்க்குறோம், ஆனால் அதே சமயம் இந்த உலக நிகழ்ச்சிகள் இன்பங்கள் துன்பங்கள்லாம் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது, அதெல்லாம் மதிக்கிறதே இல்லை. உலக பொருள்களை, உலக நிகழ்ச்சிகளை சற்றும் மதிக்காமல் இருப்பது தான், மதிக்காமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம், அது சத்தியம் என்று கருதாமல் இருப்பது தான். அதெல்லாம் மாறக்கூடியது, மித்யா என்று புரிந்து கொண்டிருப்பது தான் தூங்குறது. அதைத்தான் இப்போ இங்கே தாய்மானவர் சொல்கிறார், தேடுதலும் அற்ற இடம் நிலை என்ற மௌனியே. இது முடிஞ்சு போச்சு, இந்த பாட்டு முடிச்சுட்டோம். இனி அடுத்த பாட்டுக்கு போகிறோம். தாராத அருளெல்லாம் தந்து அருள் மௌனியே, தாயனய கருணை காட்டி தாழினை என்முடி சூட்டி அறிவில் சமாதியே சாசுவத சம்பிரதாயம் ஓராமல் மந்திரமும் உண்ணாமல் முக்தி நிலை ஒன்றோடிரண்டெனாமல் ஒளியெனவும் வெளியெனவும் உரு எனவும் நாதமாம் ஒலியெனவும் உணர்வு உறாமல் பாராது பார்ப்பதே ஏது சாதனமற்ற பரம அனுபூதி வாக்கும் பண்பென்று உணர்த்தியது பாராமலநிலை பதிந்தனின் பழ அடியர்த்தம் சீராயிருக்க நினதருள் வேண்டுமையனே சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. தட்சிணாமூர்த்தியே நினது அருள் வேண்டும் ஐயனே, ஐயனே நினது அருள் வேண்டும், அவ்வளவுதான். ஐயனே நினது அருள் வேண்டும். எதற்கு என்னுடைய அருள் வேண்டும்? எனக்கு பொருள் வேண்டும், அதற்காக உன்னுடைய அருள் வேண்டும். அப்படி இல்லை. எப்படி இருக்குன்னா, அந்நிலை பதிந்த நின் பழ அடியர்தம் சீராயிருக்க நினது அருள் வேண்டும் ஐயனே. எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் வேணும். ஒன்று ஏகாந்தமாக இருக்கணும், அல்லது சத்சங்கத்தில் இருக்கணும். இந்த ரெண்டை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டவே வேண்டாம். சங்கர ஒரு ஸ்லோகம், ஃபேமஸ் ஸ்லோகம் ஒன்று இருக்குது, சங்க சர்வதா தியாஜ்யஹ சசே த்யக்தும் ந சக்யதே சசத்பி சஹ காரியஹ சதாம் சங்கோஹி பேஷஜம். இதனுடைய பொருள், எந்த வகையான பற்று நமக்கு இருக்கவே கூடாது, எந்த சம்பந்தமும் வேண்டவே வேண்டாம். சங்க சர்வதா தியாஜ்யஹ சங்கஹ சர்வதா தியாஜ்யஹ, சங்கமானது ஒருபொழுதும் இருக்கவே கூடாது. யாரோட சங்கமும் சம்பந்தமும் நமக்கு வேண்டாம். தமிழில் கூட சொல்ல, உன் சங்காத்தமே வேண்டாங்கிறான், எல்லாம் வேண்டாம். உன் சம்பந்தமே, உன் தொடர்பே எனக்கு வேண்டான்னு அர்த்தம். அல்ல, எந்த சங்கமும் வேண்டாம். அதுக்கு அடுத்த அந்த வரியை அடுத்த வரி சொல்கிறது, அது எல்லாருக்கும் முடியாதுங்கிறது. சச்சே தியக்தும் ந சக்யதே. வெளியில் போய் இப்போ கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்கன்னா முடியுமான்னா, அங்கே போன உடனே பேசித்தான் ஆகணும். நம்மளால் பேசாமல் இருக்க முடியுமோ? சாப்பிட்ற இடத்துலையோ, கோயிலுக்கு போகிற இடத்துலையோ, எங்கேயா உட்கார்ந்துருக்க இடத்துல பேசாமல் இருக்க முடியுமா? நம்மளால் இருக்க முடியல பாருங்க. பேசாமல் இருங்கன்னா இருக்க முடியறதா? இது என்ன வம்பா போச்சுன்னா, பேச வேண்டாம்னு நினைக்கிற ஆள் பேச வேண்டியதாக இருக்கு, பேச வேண்டாம் நினைக்கிறாள் பேச வேண்டியிருக்கிறது, பேசக்கூடாதுங்கிறவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப தான் இருக்கு அதாவது இப்போ நமக்கெல்லாம் பேசணும்னு ஆசையே வரமாட்டேங்கிறது. ஆனால் என்ன பண்ணுறது, பேசி ஆகணும். மற்றவங்களெல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர்கள் பேசுகிறார்கள். இப்படி தான் உலகம் நடந்துட்டு. எங்கே கிடைச்சாலும் இப்படி ஏதாவது குட்டிகிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லாதீங்க. இல்லை, சுவாவம் அப்படித்தான். சங்க சர்வதா தியாஜ்யா சச்சே தியக்தும் ந சக்யதே. நிறைய பேரால் முடியாது. தனியாக இருக்கிறதுனா பைத்தியமே பிடிச்சிடும், முடியவே முடியாது. அதனால் அது இத்தனை நாளாக இருந்தது. அதனால தான் இடையிலடையில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து பழகிக்கணும். நம்ம பழகலேன்னு வச்சுக்கோங்க, ஏகாந்தம் இல்லாட்டி ஏகாந்தம் ஆக்கிடுவாங்க ஒரு நாளைக்கு நம்மளை. நம்ம ஏகாந்தமாக இருந்து பழகலை, நம்மளை ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க, சும்மா அங்கே இறேன், ஏன் வந்து வம்பு பண்ணுறேன், தேவையில்லாமல் ஏன் பேசிகிட்டு இருக்கேன்னு நம்மளை சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்மளை பார்க்குற மாதிரி நாம் வச்சுக்கணும். இல்லாட்டி நீ சும்மா உன் ரூமில் இருக்க வேண்டியதானே, இங்கே யார் என்ன பண்ணால் என்ன, இன்னைக்கு என்ன சமைச்சா என்ன போட்டால் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருறேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. போட்டதை சாப்பிட்டுட்டு ஏதாவது கடவுளை நினச்சிக்கிட்டு இருப்பியா? சும்மா நை நை நைன்னு வந்து எங்களை வந்து பேசுகிறேன். நம்ம இன்னொருத்தர் தான் பேசுவோம், அவங்கள்ட்ட பேச மாட்டோம். நமக்கு அவங்கள்ட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் இந்த ஏகாந்தம் இப்படி தான் போயிடுறது பாட்டு. சங்க சர்வதா தியாஜ்யா சச்சே தியக்தும் ந சக்கியதே, அதை விட முடியாது. சஹா சத்பிஸ்ஸஹ காரியா, அந்த சங்கமானது சாதுக்களோடு இருக்க வேண்டும், நல்லவர்களோடு இருக்க வேண்டும். சதாம் சங்கோஹி பேஷஜம், சாதுக்களுடைய சம்பந்தம் அல்லவோ நம்முடைய பிறவி பிணிக்கு மருந்துங்கிறது ஒரு ஸ்லோகம். ஆகையினால தாய்மானவர் கேட்குறார், ரெண்டே ரெண்டு தான் வேணும். ஒன்று ஏகாந்த வாசம். சப்போஸ் ஏகாந்த வாசத்தை விட்டா சத் சங்கம், சத் சங்கம் ஏகாந்தம். சங்கராச்சாரியார் இதை கீதையிலே ஒரு இடத்துல சொல்கிறார், கீதையிலே ஒரு இடத்துல முக்கியமாக சொல்கிறார். அது ஒரு கிருஷ்ணர் சொல்கிறார், 20 குணத்தில் சொல்கிறார். அறத்திர் ஜனசம்சதி, மக்கள் கூட்டத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் ஒரு வேல்யூ சொல்கிறார். 13வது அத்தியாயத்தில் 20 குணங்கள் சாதகனுக்கு இருக்க வேண்டும்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு இடத்துல சொல்கிறார், மக்கள் கூட்டத்தில் இந்த கம்பெனி வேணும், கம்பெனி வேணும், கம்பெனி வேணும். சுத்திரம் பாருங்க, யார் இந்த எதுக்கு எடுத்தாலும் ஒரு கம்பெனி வேணும் கூட்டின்னு போகிறோம், கொஞ்சம் கம்பெனி கொடுங்க அப்படின்னு கூப்பிடுறோம். அதனால் எப்போ பார்த்தாலும் அது இருக்குது. அதை கிருஷ்ணர் சொல்கிறார், சாதகனுக்கு அது இடைஞ்சல்ங்கிறார். அறத்திர் ஜனசம்சதி, சங்கராச்சாரியார் போனால் போதும்னு வியாக்கியானம் பண்ணுறார். என்னென்னா சத் சங்கத்தில் இருக்கலாம் தப்பு இல்லைன்னு எழுதுறார். தீயவர்களோடு தான் சேரக்கூடாது, நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கலாம்னு அதற்கு விளக்கம் சொல்கிறார். அறத்திர் ஜனசம்சதி, அறத்திகின்னா விருப்பமின்மை, ஜனசம்சதினா ஜனக்கூட்டத்தில்னு அர்த்தம். எதற்கு இதை சொல்கிறோம்னா, தாய்மானவர் இந்த ரெண்டே ரெண்டு பிரார்த்தனை பண்ணுறார், நமக்கும் அதுதான் வேணும். அதாவது ரெண்டே ரெண்டு காரியம் பண்ணணும். அது பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. மகான்கள் என்ன பண்ணுவார்களாம், தங்களை காட்டிலும் பெரியவங்க வந்தால் அவங்கக்கிட்ட உட்காந்து பாடம் கேட்பாங்களாம், அவங்கக்கிட்டேருந்து அந்த இறைவனுடைய பெருமையெல்லாம் புரிஞ்சுப்பாங்களாம். அவங்க மகான்கள் பெரிய தங்களை காட்டிலும் பெரியவங்க இல்லை, சாதாரணமாக தனக்கு கீழே ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்களாம். மகான்களை கண்டால் அவங்கக்கிட்ட அமர்ந்து பாடம் கேட்பார்கள், மற்றவர்களை கண்டால் அவர்களுக்கு பாடம் சொல்லுவார்கள். யாருமே இல்லைன்னா என்ன பண்ணுவார்கள்னா, தனியாக இறைவனை தியானம் பண்ணுவார்கள்னா, இந்த மூணையும் தான் செய்வார்கள் மகான்கள்னு பாகவதம் ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது. ஆக ஸ்ருண்வந்தி கதையந்தி காயந்தி தியாயந்தி என்றெல்லாம் சொல்லுகிறது. ஆகவே தாய்மானவர் அதை பிரார்த்தனை பண்ணுகிறார். பாருங்க, அதுதான் விஷயம். தா என்ன சொன்னாராம் குருநாதர், குருநாதர் சொன்ன விஷயம், ஓராமல் மந்திரமும் உண்ணாமல் முக்தி நிலை ஒன்றோடு இரண்டு எனாமல் ஒலியெனவும் வெளியெனவும் உரு எனவும் நாதமாம் ஒலியெனவும் உணர்வு உறாமல் பாராது பார்ப்பதே ஏது சாதனமற்ற பரம அனுபூதி வாய்க்கும் பண்பு என்று உணர்த்தியது பாராமல், பண்பு என்று உணர்த்தியது பாராமல். இதில் நிறைய சிலதெல்லாம் சேர்க்கணும், சேர்க்கலன்னு இந்த பாட்டு பூர்த்தியாகாது. அதாவது வேறு எந்த விதமான ஓராமல்னால் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய பண்ணியாச்சு, அதில் ஆராய்ச்சி ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மந்திர ஜபமெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மோட்சத்தை அடையணும்னு எல்லாம் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்று ரெண்டுங்கிறத பற்றியெல்லாம் நினைக்காமல் இருக்கணும், ஒலின்னு நினைக்கக்கூடாது, வெளின்னு நினைக்கக்கூடாது, உருன்னு நினைக்கக்கூடாது, நாதமாம் ஒலின்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த உணர்வு ஒலி எனவும் உணர்வு உறாமல் வெளி எனவும் உணர்வு உறாமல் உரு எனவும் உணர்வு உறாமல் நாதமாம் ஒலி எனவும் உணர்வு உறாமல் பாராது பார்ப்பதே பரம அனுபூதி வாய்க்கும். ஏது சாதனமும் அற்றன்னா எந்த வகையான சாதனமும் இல்லாமல், ஏது சாதனம்னு சொன்னால் எந்த வகையான சாதனமும் இல்லாமல் பரம அனுபூதி வாய்க்கும் பண்பு என்று உணர்த்தியது பாராமல் இருந்துவிட்டேன் அப்படிங்கிறது நாம் சப்ளை பண்ணிக்கணும். அப்படி இருந்துவிட்டேன், நீ தான் என்ன சொன்னேன், ஒன்றும் வேண்டாம், நீ மந்திர ஜபம் பண்ண வேண்டாம், சாஸ்திர ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், மோட்சம் அடையணும்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் உபதேசம் பண்ணுற முறைகளில் பல விஷயங்கள் ஆனால் அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், அது ஒலி வெளி உரு அப்படிலாம் நினைக்காத, அது வந்து சுத்த சைதன்யம், உனது ஸ்வரூபம். வழக்கமாக நம்ம சொல்கிற விஷயங்கள் தான். பாராது பார்ப்பதே, பாராது பார்ப்பதேன்னு சொன்னால் அதை பார்க்கப்படும் பொருளாக பார்க்காமல் பார்ப்பதே, பார்க்கப்படும் பொருளாக பார்க்காமல் பார்ப்பதே. ஆரம்பத்திலேருந்தே குழப்பமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. என்ன பண்ணுறது, எனக்கு இந்த பாட்டை அப்படி எடுத்துன்னு நான் இல்லை. பாராது பார்ப்பதே ஏது சாதனமற்ற பரிபூரணம் பரம அனுபூதி வாய்க்கும் பண்பு, அதுவே அனுபூதி வாய்க்கும் பண்பு என்று உணர்த்தியது பாராமல் இருந்து விட்டேன். பாராமல்னு சொன்னால் அதை அதை பற்றி சிந்திக்காமல் இருந்து விட்டேன். எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது, சாமியாரா ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா இரு சும்மா இருங்கிறார். நமக்கோ என்ன தோன்றுகிறது, எதையாவது பண்ணணும்னு தோன்றுறது. அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ எந்த நிலையில் இருக்கியோ அந்த நிலையை மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணாதே. நம்ம இப்போ நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்தாச்சு, ஒரு விஷயம் தெளிஞ்சு தெளிவாக புரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், அதை நீ டீச் பண்ணாதே. ஏன்னா எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டார்கள். ஆகினால் நிறைய பேருக்கு இன்னும் ஏபிசிடியே தெரியாதவங்களா இருப்பாங்க. அங்கே போய் நீ வந்து தத்துவமசி அயமாத்மா பிரம்ம பிரஜானம் பிரம்மன்லாம் சொன்னியானா அவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியாது. ஆகையினால் அவங்களுக்குள்ள வழியாக போய் தான் நீ சொல்லிக் கொடுக்கணும். ஆகையினால் அப்படிலாம் இருக்கணும்னு சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பெரும்பாலும் என்ன ஆகிடும்னு கேட்டால், நம்ம சுபாவம், மனிதனுடைய சுபாவமே நம்ம எப்படி இருக்கோமோ அதைத்தான் அவனும் அடையணும்னு நம்ம நினைப்போம். அதை நம்ம அடையணுங்கிறது விஷயம் வேறு, அடையணுங்கிறது வேறு. அதனால் மற்றதெல்லாம் இப்போ நான் கோயிலுக்கு போகிறத நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கோயிலுக்கு போகிறத, இப்போ கோயிலுக்கு போய் நம்மளுக்கு ஒன்றும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, கோயிலுக்கு போகிறத நான் நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, கோயிலெலாம் ஒன்றும் அவசியமே இல்லைங்க, கோயிலுக்கு போய் தான் மோட்சம் அடையணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலாம். ஏற்கனவே கோயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வழியை பார்த்துட்டுருக்காங்க நிறைய பேர், ரொம்ப சௌகரியமாக போச்சுன்னு சொல்லி அதெல்லாம் விட்டுடுவாங்க. சில பேரால் விட முடியாது, அது வேறு, அவங்க வரமாட்டாங்க, இது நமக்கு ஒத்து வராதுன்னு போயிடுவாங்க. இப்படி நிறைய ஜனங்களுக்குள்ள நிறைய வேற்றுமைகள்லாம் இருக்குது. ஆனால் தாய்மானவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எதுக்கு இந்த விஷயத்தை நான் இப்படி சொல்கிறேன்னா, ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் இப்படி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுங்கோ, உங்களுக்கு என்ன மனநிலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே வாருங்கள். இதைத்தான் அடைஞ்சே ஆகணும்னு நான் இப்போ நான் வற்புறுத்த மாட்டேன். எல்லாமே காலே நாத்மனி விந்ததினார் பகவான். அதனால் இது காலப்போக்கில் ஒருவன் இதை உணருவான் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆக ஓராமல் மந்திரமும் உண்ணாமல் முக்தி நிலை ஒன்றோடு இரண்டு எனாமல் ஒளியெனவும் வெளியெனவும் உரு எனவும் நாதமாம் ஒலியெனவும் உணர்வு உறாமல் பாராது பார்ப்பதே ஏது சாதனமற்ற பரம அனுபூதி வாய்க்கும் பண்பு என்று உணர்த்தியது பாராமல் இருந்து விட்டேன். நீங்கள் சொன்னீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே பேசாமல் இரு, தியானம் பண்ணு, ஒன்று அடையவண்ணி அதுவாக இருக்கிறாய் என்று சொன்னதெல்லாம் கவனிக்கல. ஆனால் எனக்கு ஒன்று வேணும் இப்போ. அந்நிலை பதிந்த நின் பழ அடியர்தம் சீராயிருக்க நினது அருள் வேண்டும் ஐயனே. அந்த நிலை இருக்கே, எந்த நிலை, எல்லாவற்றையும் கடந்த நிலை. அந்த நிலையில் இருக்கின்ற அடியார்களுடைய திருக்கூட்டத்திலே நானும் இணைந்திருக்க எனக்கு அருள் புரிவாய். நீ கூறிய கருத்துக்களில் நான் நிலைத்து நிற்கவில்லை, ஆனால் நிலைத்து நிற்கின்ற அடியார்களுடைய கூட்டத்தில் நான் இணைந்திருக்க எனக்கு அருள் புரிவாய் அப்படிங்கிறதான் அர்த்தம்.